அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. மே மாதம் 25 புதன்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது குறித்த செய்திகள், சம்பூர் பிரதேசத்தில் மீள்குடியேறிய மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி நடத்திய போராட்டம், தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டது குறித்த செய்திகள்,
சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற ஜே ஜெயலலிதா என்னும் நான்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் சிவகுமார்.
யுக்ரைனின் ராணுவ ஹெலிகாப்டர் விமானி நாடியா ஷெவ்ஷென்கோ 2 ரஷ்ய சிறையில் கழித்த பிறகு நாடு திரும்பியுள்ளார். அதிபர் பொரோஷென்கோவுடன் நிருபர்களை சந்தித்த அவர் தனது சகோதரிக்கும் யுக்ரைன் மக்களுக்கும் உலகம் முழுவதும் அவருக்காக போராடியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அப்போது அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ ரஷ்யா மற்றும் பிரிந்து சென்ற கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள யுக்ரைன் மக்களை மீண்டும் நாடு திரும்ப செய்வதாகவும், கிழக்கு பிராந்தியம் மற்றும் கிரிமியாவை திரும்ப பெறவும் சபதம் மேற்கொண்டார். இந்த விமானி பீரங்கி தாக்குதல்களை தொடுத்ததில் கொல்லப்பட்ட 2 ரஷ்ய தொலைக்காட்சி நிருபர்களின் மனைவிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஷெவ்ஷென்கோவை மன்னித்து விட்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்ய தொலைக்காட்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார்.
தாலிபான் தலைவர் முல்லா அஹத்தர் மன்சூர் பாகிஸ்தானில் நடந்த விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட சில நாட்களில் ஆப்கான் தாலிபான் ஒரு புதிய தலைவரை நியமித்துள்ளதாக கூறியுள்ளது. தாலிபானின் பிரதிநிதி முல்லா ஹைபத்துல்லா இயக்கத்தின் புதிய தலைவர் என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். முல்லா ஹைபத்துல்லா முல்லா மன்சூருக்கு துணைத் தலைவராகவும் தாலிபான் நீதித்துறையின் முன்னாள் தலைவராகவும் இருந்தவர். முல்லா மன்சூரின் மரணத்தை இப்போதுதான் முதல் முறையாக தாலிபான் ஒப்புக்கொண்டுள்ளது.
காபூலின் புறநகர் பகுதியில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 11 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும், 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் ஐநா அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் இலக்காக வைக்கப்பட்ட பேருந்தின் பயணிகள் உட்பட அருகில் நின்று கொண்டிருந்தவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அது தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான அப்பேருந்து வார்த்தக் மாகாண நீதிமன்றத்தின் ஊழியர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தது. இது ஒரு கோழித்தனமான செயல் என ஐநா வர்ணித்துள்ளது.
அஜர்பைஜான் உச்ச நீதிமன்றம் அந்நாட்டின் முக்கிய புலனாய்வு பத்திரிகையாளரான கதிஜா இஸ்மாயிலோவாவின் தண்டனையை மாற்றி அவரை சிறையிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு குற்றங்களுக்காக கதிஜாவுக்கு 7.5 சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த தண்டனை குறைக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாமின் குடும்பத்து தொடர்பான வணிகம் தொடர்பாக கதிஜா மேற்கொண்ட விசாரணைகள் தான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதன் உண்மையான காரணம் என்று கதிஜாவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.
தீவிர வானிலை மாற்றங்களால் பல பயிர்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு விஷத்தன்மை கொண்டதாக மாறிவரும் நிலை அதிகரித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. வறட்சி மற்றும் அதிகப்படியான வெப்பநிலை ரசாயன கலவைகளின் குவிப்புக்கு வழிவகை செய்கிறது என வெளிப்படுத்திய ஆய்வு ஒன்றை சுட்டிக்காட்டி ஒரு புதிய அறிக்கையை ஐநா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கோதுமை, சிறுதானியம், சோளம் ஆகிய பயிர்கள் பொதுவாக உரங்களில் பயன்படுத்தப்படும் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் அதிகரிப்பதால் பாதிப்புக்குள்ளாக நிலையில் உள்ளன. அதிகப்படியான மழையால் தாவரங்கள் ஹைட்ரஜன் சயனைடு உயரும் நிலையும் ஏற்படலாம்.
4 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பொதுமக்கள் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஏமன் நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏமன் நாட்டின் தெற்கு மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது. மேலும் 100 பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் உதயகுமார்.
இலங்கையில் சீரத்த காலநிலை காரணமாக உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 101 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 100 என்றும் இடர் முகாமைத்துவ அமைச்சு கூறுகின்றது. அரநாயக்க சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 47 உயர்ந்துள்ள அதேவேளை 97 பேர் காணாமல் போய் உள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு கூறுகின்றது. அந்த சம்பவத்தில் காணாமல் போனோர் எண்ணிக்கையில் தொடர்ந்தும் முரண்பாடு காணப்படுகின்றது. மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள இராணுவம் 132 பேர் காணாமல் போய் உள்ளதாக தெரிவிக்கின்றது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகளில் சிவில் தொண்டர் படையும் தன்னார்வ தொண்டர் அமைப்புகளும் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பிபிசி தமிழோசைக்கு தெரிவித்தார்.
கிளீனிங் வேலை நடந்து கொண்டு இருக்குது. இப்ப அரசாங்கம் வந்து இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க, வீடுகள் டேமேஜ் ஆகின ஆட்கள் எல்லாம் கிராம சேவக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லிருக்கிறாங்க. அதே போல முதல் நாள் கேபினெட்ல அவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்கு போற ஆட்களுக்கு முதல்ல 10,000 ருபீஸ் அவங்க பே பண்றது கண்டு அதுக்கு பிறகு அந்த டேமேஜ் வேல்யூ பண்ணி பேலன்ஸ் பே பண்றது. அதே போல இப்ப மக்களுக்கு தொடர்ந்து நாங்க அந்த புது டிரைவேஷனை தொடர்ந்து போகணும் வந்து செய்யணும் வந்து முடிவெடுத்து இருக்குது. அதை எந்த வயதில் நிப்பாடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் கேம்ப் சோல் சில இடத்துல நடந்து கொண்டிருக்குது. நிறைய மக்கள் இன்னும் வீடுகள்ல போயிட்டு குடியேறி இல்ல, ஏன்னாடா குடியேறிய நிலமும் இன்னும் இல்ல, ஏன்னாடா அது அதெல்லாம் கிளீன் பண்ண வேலைகள் இருக்கிறது. மற்ற போல அதே போல பல சுகாதார பிரச்சனைகள் இருக்கிறதுனால மக்கள் இன்னும் குடியேறத்துக்கு வந்து இல்லை. ஆனால் அடிக்கடி மக்கள் வந்து அவர்களுடைய வீடுகளை தொடர்ந்து கிளீனிங் பண்ற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அன்று கூறினது என்னென்றால் முழுசாக வீடுகள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுடைய வீடுகள் திட்ட காட்டியும் ஒரு பொது இடத்திலே அவர்களை நிறுத்த வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இப்போது அந்த தினம் இன்னும் என்ன எங்கே என்று தீர்மானம் பண்ணல. அப்படி வீடுகளுக்கு போக இல்லாத ஆட்களுக்கு பொது நிலம் ஒன்று அரசாங்கம் அறிவிப்பார்கள்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்.
உதயகுமார். சம்பூரில் மீள்குடியேறிய மக்கள் இரண்டு மாத காலமாகியும் தங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அதுகுறித்த செய்திகளை தூத்து தருகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
சம்பூர் பிரதேசத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மீள்குடியேறிய மக்கள் தங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என தெரிவித்து இன்று மூதூர் பிரதேச செயலகத்தின் முன்னே கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கூறுகையில்,
நாங்கள் 2006 இடம்பெயர்ந்து பில்வட்டி முகாமையில 10 வருடங்களா காலத்தை கடத்தி கொண்டிருந்த நாங்கள், எந்த விதமான சலுகையும் எங்களுக்கு கிடைக்கலையா. மற்றது என்னன்னு சொன்னா எங்களுக்கு முக்கியமானது கப்பு, மற்றது குடிக்க தண்ணீர். வீடு புறவு தந்தாலும் சார் எங்களுக்கு, நாங்கள் மிகவும் வாழ்க்கையில கஷ்டப்படுவோம். எங்களுக்கும் புருஷன் இல்லை, பிள்ளைகள் இருக்கு, இனி அவங்கள பள்ளி செலவுகள் அதெல்லாம் இது ஆறு சேர் எங்களுக்கு உழைச்சிட்டார. மிகவும் கஷ்டத்துலதான் வாழ்ந்து கொண்டு சின்ன ஒரு கடையை தான் போட்டு கொண்டிருக்கிறேன். அதுவும் ஒரு லோன், சிறிய லோன் எடுத்து தான் போட்டிருக்கிறேன்.
இதேவேளை இந்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பாக மூதூர் பிரதேச செயலாளர் கூறுகையில்,
அவங்களோட நடவடிக்கைகள் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்குகின்ற காசின் அடிப்படையில நாங்க அவங்களுக்குரிய நடவடிக்கை செய்து முடியும். அவங்களுக்கு 15 காசு ஏற்கனவே பே பண்ணிட்டோம், ஏற்கனவே கொடுத்தா 25 ரூபா கொடுக்கறதுக்கு இன்றைக்கு தான் அப்புறம் இப்பதான் வந்துருச்சு. அப்புறம் கொழும்புல இருந்து இப்ப இவங்க அவங்கள அந்த கவனிப்பு போடுறது பிறகு கொழும்புல இருந்து 25 ரூபா காசு கொடுக்கறது அப்புறம் வந்துருச்சு. பிறகு ஏற்கனவே நாங்க டொய்லெட் கட்டுற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்து பெர்மனன்ட் வீடு கட்டுற ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு அது சம்பந்தமாக ஏற்கனவே டைம் பண்றோம்
எனவும் தெரிவித்துள்ளார்
ரத்னலிங்கம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் கைவிட்டு சென்ற நிலங்களை மீண்டும் உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படி காணி ஆணையாளர் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த தவறியது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தபோது கைவிட்டு சென்ற காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு காணி ஆணையாளர் 2013 விடுத்த உத்தரவொன்றை இதுவரை அமல்படுத்த தவறியமை தொடர்பாக விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. யுத்தம் இடம்பெற்றபோது வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற தங்களது காணிகளை விட்டு வெளியேறியதாக தெரிவித்த மனுதாரர்கள் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் 2012 மீண்டும் அங்கு சென்றபோது தங்களது காணிகளில் வேறு நபர்கள் குடியேறி இருந்ததாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி தங்களது காணிகளை மீண்டும் பெற்றுத்தரும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி 2013 அவர்கள் வழக்கொன்றை தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட காணிகளை மீண்டும் மனுதாரர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக காணி ஆணையாளர் 2013 உச்சநீதிமன்றத்துக்கு வாக்குறுதியொன்றை வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்தது. ஆனால் பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் காணி ஆணையாளர் வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் இன்று நீதிமன்றத்தில் புகார் ஒன்றை சமர்ப்பித்தனர். அதனை ஆராய்ந்த தலைமை நீதிபதி ஸ்ரீபவன் உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு 2013 காணி ஆணையாளர் வழங்கிய உத்தரவின்படி காணிகளை மனுதாரர்களுக்கு பெற்றுக் கொடுக்க தவறியமை தொடர்பாக எதிர்வரும் July 26 விளக்கமளிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்தார்.
உதயகுமார், காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விசேட அலுவலகத்தை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அது குறித்த செய்திகளுடன் மீண்டும் கே எஸ் உதயகுமார்.
காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விசேட அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அமைச்சரவை நேற்று கூடிய போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் மங்கள சமரவீர விடுத்துள்ள ஊடக அறிக்கையொன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சிக்காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவினால் காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விசேட அலுவலகம் ஒன்று ஸ்தாபிப்பது அவசியம் என்று பரிந்துரையொன்று முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர, இதன் மூலம் காணாமல் போனோரின் ஆயிரக்கணக்கான உறவினர்களுக்கு நன்மை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். காணாமல் போனோரின் உறவினர்கள் கடந்த சில ஆண்டுகளாக முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகளை தீவிரமாக ஆராய்ந்த புதிய அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மங்கள சமரவீர, இந்த அலுவலகத்தை அமைப்பதற்கான சட்ட மூலம் விரைவில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
உக்ரைனை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் காட்டு யானையால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
புலனறவை மாவட்டம் ஹபர்னை பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். 26 அவர் தனது மனைவியுடன் சுற்றுலா வந்திருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது மனைவியுடன் அவர் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளை இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றார் உள்ளூர் செய்தியாளர் காஞ்சனகுமார ஆரியதாச.
தம்மை யசுருபதி நவத்தில் அத்திபுனே எத்திக்கம காந்தாவை யாசானே ஹண்டமின்.
அந்த இடத்துக்கு நான் சென்றபோது அவரது மனைவி வீதியோரத்தில் அழுதவாறு அங்கு காணப்பட்டார். பயணம் செய்த மோட்டார் சைக்கிளும் அங்கு காணப்பட்டது. இவர் யானைக்கு அருகாமையில் சென்று படமெடுக்க போயிருக்க வேண்டும் அல்லது யானையை அருகில் சென்று பார்க்க போயிருக்க வேண்டும். அவ்வழியாக செல்லும் வெளிநாட்டு உள்நாட்டு பயணிகள் யானைகளை கண்டால் இப்படி படம் எடுப்பது வழமை என்றார் உள்ளூர் செய்தியாளர் காஞ்சனகுமார ஆரியதாச.
உதயகுமார், தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அது குறித்த தகவல்களுடன் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் 15th சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று துவங்கிய நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 11 துவங்கியவுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா தற்காலிக சபாநாயகர் செம்மலை முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார்.
சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள.
மேலும் திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, ஜனநாயக கடமையாற்ற சட்டமன்றத்திற்கு வந்ததாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எஸ்எம் சீனிவேல் இன்று காலையில் மரணமடைந்ததை அடுத்து சட்டப்பேரவையில் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கடந்த May 16 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சீனிவேல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறனை விட 22,992 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். சீனிவேலின் மரணத்தின் காரணமாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 134 குறைந்துள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.